வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 21. வாசிப்பவர் மதுமிதா. நான் ஞானாம்பாளை பார்த்து, உனக்கு ஒரு துஷ்ட புருஷன் வந்து வாய்த்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்க, அவள் என்னை நோக்கி, இதற்கு முன் ஒரு புண்ணியவதி நடந்து வழிகாட்டியிருக்கிறாள், நானும் அந்த பிரகாரம் நடப்பேன் என்றாள். அது என்ன என்று கேட்க ஞானாம்பாள் சொல்லுகிறாள், ஒரு தனவானும் அவன் பத்தினியும் ஓருயிரும் இரண்டு உடலும் போல ஒருவருக்கொருவர் அதிக நேசமாகவும் பிரியமாகவும் நடந்து வந்தார்கள். கல்யாணமாகி 10 வருஷம் வரைக்கும் இவர்களைப் போல ஸ்திரீ புருஷர்கள் உண்டா என்று யாவரும் சொல்லும்படியாகவும் அவ்வளவு அந்நியோன்யமாகவும் மைத்திரமாகவும் வாழ்ந்தார்கள். பிற்பாடு சில துஷ்டர்களுடைய சகவாசத்தால் அந்த தனவானுடைய புத்தி மாறி ஒரு சோர ஸ்திரீயினிடத்தில் சிநேகம் செய்ய ஆரம்பித்தான். அவளுடைய சிநேகம் அதிகரிக்க அதிகரிக்க பத்தினியிடத்தில் அவனுக்கு இருந்த பிரியம் குறையத் தலைப்பட்டது. அவன் போஜனத்துக்கு மட்டும் வீட்டுக்கு வருவதே தவிர மற்ற நேரமெல்லாம் வைப்பாட்டி வீடே அவனுக்கு வாசஸ்தலமாய்விட்டது. வேண்டா பெண்ணாட்டி, கால்பட்டால் குற்றம், கைப்பட்டால் குற்றம் என்பது போல் வைப்பாட்டியினுடைய கோளை கேட்டுக்கொண்டு சொந்த பெண்ஜாதியை தாறுமாறாக நடத்தவும் ஆரம்பித்தான். அவன் என்ன கொடுமை செய்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு அவனுடைய பிரியத்தை பொறுமையினாலும் வணக்கத்தினாலும் மறுபடியும் சம்பாதிக்க அவளால் கூடிய மட்டும் பிரயாசைப்பட்டும் அனுகூல சித்தியாகவில்லை. பிற்பாடு அந்த உத்தமி கடவுளே கதி என்று அவரிடத்திலே சகல நம்பிக்கையும் வைத்து புருஷன் வரும்போது அவனுடைய பணிவிடைகளில் ஒரு குறைவும் இல்லாமல் சர்வ ஜாக்கிரதையாய் நடந்து வந்தாள். புருஷனுக்கும் பெண்ஜாதிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாமல் செய்துவிட வேண்டுமென்று அவனுடைய வைப்பாட்டி கருதி அவள் மேலே இல்லாத தோஷங்களையெல்லாம் உண்டு பண்ணி சொன்னதும் தவிர அந்த பதிவிரதையினுடைய கற்புக்கும் பழுது சொல்ல ஆரம்பித்தாள். அதை அவன் நம்பவில்லை என்று கண்டு அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கும்படியாக அந்த சோரஸ்திரீ அபாண்டமான கற்பனை செய்ய தொடுத்தாள். எப்படி என்றால், அந்த உத்தமி கள்ள புருஷர்களுக்கு கடிதம் எழுதி அவர்கள் அதற்கு பதில் எழுதினது போல அந்த சோரஸ்திரீ 2 கடிதங்களை உற்பத்தி செய்து அதை அந்த உத்தமியினுடைய வேலைக்காரி கையில் கொடுத்து அவளுடைய மேசைக்குள்ளாக வைத்து விடும்படி ஜாக்கிரதை செய்தாள். அந்த வேலைக்காரி தன்னுடைய எஜமானிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று முந்தி ஆக்ஷேபித்தாலும் பின்பு பணப்பிசாசின் ஏவுதலால் அந்த கடிதங்களை தன்னுடைய தலைவியின் பெட்டியில் வைத்து விட்டாள். இது நடந்த பிற்பாடு அந்த சோரஸ்திரீ அந்த தனவானை பார்த்து, உங்களுடைய பெண்சாதி மேலே தோஷம் சொன்னால் நீங்கள் நம்புகிறதில்லை, உங்கள் கௌரவத்திற்கு குறைவு வரக்கூடாது என்று நான் சொல்லுகிறேனே தவிர எனக்கு ஏதாவது லாபம் உண்டா? உங்கள் பத்தினியும் அவளுடைய சோர நாயகனும் ஒருவருக்கொருவர் அடிக்கடி கடிதம் எழுதி கொள்வதாகவும் கேள்விப்படுகிறேன். அவளுடைய பெட்டி முதலானவைகளை சோதித்தால் கடிதங்கள் அகப்பட்டாலும் அகப்படலாம், நீங்கள் எப்படியாவது உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள். உடனே அந்த தனவான், நீ யார் மூலமாய் கேள்விப்பட்டாய் என அந்த துஷ்டை, நான் அவர்களை இப்போது காட்டி கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டை பரிசோதித்து பாருங்கள் என்றாள். அவன் இதையும் நம்பாமல் போஜனத்துக்காக தன் வீட்டுக்கு போனான். அவன் போஜனம் செய்த பிற்பாடு அவனுடைய பத்தினி வந்து, உள்ளூரில் இருக்கிற தன்னுடைய தகப்பனார் வியாதியாயிருப்பதாக தான் கேள்விப்பட்டதாகவும் அவரை போய் பார்த்து கொண்டு உடனே திரும்பி வருவதாகவும் சொல்லி உத்தரவு கேட்டாள். அவள் போன பிற்பாடு அவளுடைய பெட்டியை சோதிக்கும்படி வைப்பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்து அவன் உடனே பெட்டியை திறந்து பார்வையிட்டான். அதில் அந்த 2 கற்பனை கடிதங்களும் அகப்பட்டன. அவைகளை அவன் படித்து பார்த்தவுடனே பெண்சாதி மேலே கோபாக்னி மூண்டு விட்டது. அவள் அந்த சமயத்தில் இருந்திருப்பாளானால் தப்பாமல் பிராணாபாயம் சம்பவித்திருக்கும். அந்த கடிதங்களில் ஒன்றில், அன்றைய தினம் ராத்திரி 10 மணிக்கு கள்ளப்புருஷன் தன் பெண்சாதியிடத்தில் வருவதாக எழுதியிருந்தபடியால் அவனும் வந்த பிற்பாடு இருவரையும் ஒரே முகூர்த்தத்திலே கொன்றுவிடுகிறதென்று நிர்ணயித்து தன்னுடைய கோபத்தையும் அடக்கிக் கொண்டிருந்தான். தகப்பனாரை பார்க்க போயிருந்த அவனுடைய பாரி அஸ்தமிக்கிற சமயத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்தாள். அவளை அவன் வாயில் வந்தபடி நிஷ்காரணமாய் தூஷித்து கொண்டிருந்தான். சில நாளாய் தூஷிப்பது அவனுக்கு வழக்கமாயிருந்தபடியால் அவள் எதிர்வார்த்தை ஒன்றும் சொல்லாமல் மௌனமாயிருந்தாள். அவன் ராபோசனம் செய்த பிற்பாடு வழக்கப்படி வைப்பாட்டி வீட்டுக்கு போகிறவன் போல புறப்பட்டு வெளியே போய் சற்று நேரம் கண் மறைவாயிருந்து 9 மணி நேரத்திற்கு ஒருவருக்கும் தெரியாமல் தன் வீட்டுத் தோட்டத்துக்குள்ளாக வந்து படுக்கை அறை பலகணி ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வண்டிக்குள்ளாக நுழைந்து ஆயுதபாணியாய் உட்கார்ந்திருந்தான். இந்த இடம் எந்த பக்கத்திலிருந்து யார் வந்தாலும் தெரியக்கூடியதாகவும் அறைக்குள்ளாக என்ன நடந்தாலும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அந்த அறையிலிருந்த கடிகாரம் 10 மணி அடித்ததை இவன் கேட்டவுடனே கள்ளப்புருஷன் வருவான் என்று 4 பக்கத்திலும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். ஒருவரும் வரவில்லை. அந்த கடிகாரம் 11 மணியும் அடித்தது. அப்போதும் ஆண் பிள்ளை என்கிற காற்று கூட வீசவில்லை. அவனுடைய பத்தினியோ வென்றால் அவன் வெளியே போன நிமிஷம் முதல் அந்த படுக்கை அறைக்குள் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் கடவுளை ஜபித்து கொண்டிருந்தாள். அவள் இருந்த கோலத்தை பார்த்தால் தெய்வபக்தி மேலிட்டு தேக பரவசமாக இருந்தாளே தவிர கள்ளப்புருஷனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவளாக காணப்படவில்லை. அவள் நெடுநேரம் தியான நிஷ்டையில் இருந்த பின்பு நித்திரை செய்து கொண்டிருந்த தன் பிள்ளையை எழுப்பி சாதம் ஊட்ட ஆரம்பித்தாள். அந்த பிள்ளை சாப்பிடும்போது, ஏனம்மா அழுகிறீர்கள் என்று கேட்க அவள் ஒன்றும் சொல்லாமலே சாதம் ஊட்டினாள். அந்த பிள்ளை மறுபடியும் சும்மா இராமல், ஐயா போய்விட்டார்கள் என்றோ அழுகிறீர்கள், அவர்கள்தான் உங்களை அடிக்கடி திட்டுகிறார்களே, அவர்கள் போனால் போகட்டுமே, நம்மை ரட்சிக்கிறதற்கு என் பாட்டனாராகிய உங்கள் ஐயா இல்லையா, மாமா இல்லையா என்றது. அவள் உடனே பிள்ளையை பார்த்து, அப்படியெல்லாம் பேசாதே, உன்னுடைய ஐயா போய்விட்டால் நம்மை ஒருவரும் தாங்க மாட்டார்கள், உன்னுடைய ஐயா ஒரு குறைவும் இல்லாமல் க்ஷேமமாயிருக்க வேண்டும் என்று சுவாமியை பிரார்த்தனை செய் என்றாள். இதை கேட்டவுடனே வண்டியில் இருந்தவனுடைய மனம் இழகவும் அவனுடைய கண்ணில் ஜலம் பெருகவும் ஆரம்பித்தது. அந்த பிள்ளை சாப்பிட்டு முடித்தவுடனே வேலைக்காரி அந்த அறைக்குள் ஏதோ காரியமாக வந்து நுழைந்தாள். அவளை கண்டவுடனே அந்த பிள்ளை தன் தாயாரை பார்த்து, இவள் நேற்றைய தினம் உங்களுடைய பெட்டியை திறந்தாள், நான் வெளியே இருந்து சன்னல் வழியாக பார்த்தேன் என்றது. அவள், நான் பெட்டியை திறக்கவே இல்லை என்றாள். உடனே அந்த பிள்ளை, நீ பெட்டியை திறக்கவில்லையா, ஏதோ சில கடிதங்களை அந்த பெட்டிக்குள் வைக்கவில்லையா என்றது. இதை கேட்டவுடனே அவளுடைய மனோசாட்சியும் குற்றம் சாட்ட ஆரம்பித்தபடியால் முன்னுக்கு பின் விரோதமாக வாயில் வந்தபடி உளறினாள். அவளுடைய தலைவிக்கு கடித விஷயம் ஒன்றும் தெரியாதானபடியால் காசு திருட திறந்திருப்பாள் என்று நினைத்து, இனிமேல் நீ பெட்டியை திறந்தால் உன்னுடைய வேலையை இழந்து போவாய், ஜாக்கிரதையாயிரு என்று கண்டித்தாள். கொலைக்கு ஆயுத்தமாக வண்டியில் இருந்த தலைவன் இந்த சம்பாஷணைகளை எல்லாம் கேட்டவுடனே அவனுடைய சந்தேகம் ஓடவும் அவனுடைய கத்தி உரைக்குள் நுழையவும் ஆரம்பித்தது. ஆயினும் உண்மையை நன்றாக அறிய வேண்டுமென்று அவன் சப்தப்படாமல் வண்டியை விட்டு கூலே குதித்து அந்த தோட்டத்தில் ஒரு மூலையிலே தனிமையாயிருந்த வேலைக்காரி வீட்டுக்கு போனான். அவள் அப்போதுதான் உள்ளே நுழைந்து அந்த பிள்ளையால் வெளியான துன்மார்க்கத்தை நினைத்து நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். எஜமான் அவளை கண்டவுடனே கத்தியை உருவிக்கொண்டு, நீ ஏன் என் பெண்ஜாதி பெட்டியை திறந்தாய், உண்மையை சொல்லாவிட்டால் இந்த கத்திக்கு இரையாவாய் என்று பயமுறுத்தினான். அவள் உடனே கீழே விழுந்து அவனுடைய 2 கால்களையும் பிடித்து கொண்டு அவனுடைய வைப்பாட்டி 2 கடிதங்களை கொடுத்ததாகவும் அவைகளை தான் தன்னுடைய தலைவியின் பெட்டியில் வைத்ததாகவும் ஒப்புக்கொண்டாள். இதனை கேட்டவுடனே அவனுடைய சந்தேகம் நிவாரணமாகி பத்தினியிடம் போய் அவளை கட்டி தழுவிக்கொண்டு நடந்த காரியங்களையும் தான் அவளை கொல்ல நினைத்ததையும் சொன்னான். உடனே ஸ்திரீ புருஷர்கள் சமாதானமாகி முன்னிருந்ததை காட்டிலும் அதிக பிரீத்தியாய் வாழ்ந்தார்கள். அன்று முதல் அந்த தனவான் சோரநாயகனுடைய சிநேகத்தை விட்டுவிட்டான். அந்த பதிவிரதா சிரோமணியைப் போல நற்குணங்களாலும் தெய்வ பக்தியினாலும் புருஷனுடைய பிரியத்தை சம்பாதிக்க பிரயாசைப்படுவதே உத்தமம் என்றாள். பிறகு ஞானாம்பாள் என்னை பார்த்து, உங்களுக்கு ஒரு கெட்ட பெண் சாதி வாய்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாள். அவளை என்னாலே கூடிய வரையில் சாந்தமாகவும் நயமாகவும் பேசி திருத்த பிரயாசைப்படுவேன். அவள் திருந்தாமல் முரட்டுத்தனம் செய்வாளானால் அரபிதேசத்து 1000 ராத்திரி கதைகளில் ஒன்றில் சொல்லுகிற பிரகாரம் செய்வேன் என்றான். அந்த கதையின் சுருக்கத்தை சொல்ல வேண்டும் என்று ஞானாம்பாள் கேட்க நான் சொல்லத் தொடங்கினேன். ஒரு ஆஸ்திவந்தனான வியாபாரிக்கு நாட்டுப்புறத்தில் அநேக வீடுகளும் கால்நடைகளும் இருந்தன. அவன் குடும்ப சகிதமாக ஒரு கிராமத்துக்கு போய் அவ்விடத்திலே சில நாள் வசித்தான். அவனுக்கு மிருகங்களின் பாஷை நன்றாக தெரியும். ஆனால் அதை வெளிப்படுத்தினால் அவன் இறந்து போவான் என்கிற ஒரு சந்தேகமும் இருந்தது. ஒரு நாள் ஒரு காளை மாடும் கழுதையும் கட்டப்பட்டிருந்த கொட்டத்துக்கு சமீபத்தில் அந்த வியாபாரி உட்கார்ந்திருந்தான். அப்போது அந்த காளை மாடு கழுதையை பார்த்து, என்னை பகல் முழுதும் ஏரிலே கட்டி கொள்ளுகிறார்கள், நீ அதிர்ஷ்டசாலியானதால் சௌக்கியத்தை அனுபவிக்கிறாய் என்று முறையிட்டது. இனிமேல் என்னை ஏரிலே கட்ட வந்தால் கழுத்தை கொடாமல் முட்டித்தள்ளு என்று மாட்டுக்கு கழுதை துர்போதனை செய்தது. அந்தபடி மறுநாட்காலையில் மாடு வசப்படாமல் முரட்டுத்தனம் செய்தபடியால் அதை பற்றி வேலைக்காரன் யஜமானனுக்கு தெரிவித்தான். முந்தின நாள் கழுதை செய்த உபதேசம் யஜமானனுக்கு தெரியுமானதால் மாட்டுக்கு பதிலாக கழுதையை ஏரிலே கட்டி உழும்படி ஆக்ஞாபித்தான். அந்தபடி கழுதை அன்றைய தினம் ஏரிலே கட்டப்பட்டு அது பட்ட பாடு சாமானியம் அல்ல. கழுதை பாதி பிராணனுடன் அஸ்தமனத்துக்கு கொட்டத்துக்கு வந்தவுடன் மாட்டை பார்த்து பெருமூச்சு விட்டு, நாளை தினம் நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்க, இன்றைய தினம் செய்தது போலவே நாளை தினமும் செய்யப் போகிறேன் என்று மாடு சொல்ல, உடனே கழுதை, அப்படி செய்யாதே, ஏனென்றால் எஜமான் நீ வியாதியாயிருப்பதாக உன்னை கொன்றுவிடும்படி ஆளுக்கு உத்தரவு கொடுத்ததை நான் காதினாலே கேட்டேன். நாளை தினம் உன்னை நீ ஏரியை கட்டும்போது நீ முரட்டுத்தனம் செய்யாமல் இருந்தால் பிழைத்தாய், அப்படி இல்லாமல் சண்டித்தனம் செய்வாயானால் உன் பிராணம் உனக்கு சொந்தமல்ல என்றது. இதை வியாபாரி கேட்டு கொண்டிருந்ததால் அவனுக்கு பெரும் சிரிப்பு வந்துவிட்டது. அப்போது கூட இருந்த அவன் பத்தினி, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்க, மாடும் கழுதையும் செய்து கொண்ட சம்பாஷணையை கேட்டு சிரித்தேன், அதை உனக்கு சொன்னால் என் பிராணம் போய்விடும் என்றான். அவள், நீங்கள் அதனை சொல்லாவிட்டால் என் பிராணம் போய்விடும் என்று சொல்லி அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு அறைக்குள்ளே போய் படுத்து கொண்டு அழுதாள். புருஷன் என்ன நியாயம் சொல்லியும் அவள் கேட்கவில்லை. அவளுடைய தாய் தகப்பன் முதலானவர்கள் வந்து அவர்களாலே கூடிய வரையில் புத்தி சொல்லியும் அவள் கேளாமல் பிடிவாதம் செய்தாள். அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு சேவலும் 50 பெட்டை கூலிகளும் கூடி கொஞ்சி குழாவி கொண்டு திருவதை பிரமாணிக்கமுள்ள ஒரு நாய் பார்த்து, சேவலே சேவலே, நம்முடைய யசமானியும் யசமானிச்சியும் மனஸ்தாபம் கொண்டு வருத்தப்படுகிற காலத்தில் நீ உன் பெண்சாதிகளுடனே கூடிக்கொண்டு கொட்டம் அடிக்கிறாயே, இது அழகா என்று கேட்க அந்த சேவல் நாயை பார்த்து, நம்முடைய யசமான் முழு மூடன், ஒரு பெண்சாதியை அடக்கி ஆள அவனுக்கு திறமையில்லை. நான் 50 பெண்சாதிகளை அடக்கி ஆளவில்லையா? யசமான் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு களியை எடுத்துக்கொண்டு பெண்சாதிக்கு தகுந்தபடி பூஜை கொடுத்தால் அவள் உடனே அடங்குவாள் என்று சொல்லிற்று. அதை கேட்டுக்கொண்டிருந்த யசமான் நல்ல உபாயம் என்று எண்ணி ஒரு பெரிய களியை எடுத்துக்கொண்டு பெண்சாதி படுத்து கொண்டிருந்த அறைக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டு மர்த்தனம் செய்ய ஆரம்பித்தான். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல் உடனே பெண்சாதிக்கு புத்தி வந்தது. அவளுடைய பிடிவாத துர்க்குணத்தை விட்டுவிட்டாள் என்றேன். இந்த கதையை கேட்டவுடனே ஞானாம்பாள் சிரித்த சிரிப்பை இப்போது நினைத்தாலும் எனக்கும் சிரிப்பு வருகிறது. பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 21 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.